ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أم يحسدون الناس على ما آتاهم الله من فضله، فقد آتينا آل إبراهيم الكتاب والحكمة وآتيناهم ملكا عظيما. صدق الله العلي العظيم. فقد قال النبي صلى الله عليه وسلم في حديث طويل: لا تحاسدوا ولا تباغضوا ولا تنابروا وكونوا عباد الله إخوانا. أخرجه الإمام البخاري في جامعه. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் பாராட்டுகளும் இவ்வகிலத்தையே படைத்து பரிபாலித்து மேகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு அவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், ஸலவாதும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியவுன்கள், சபவ தாபியங்கள், நாளை கயாமத் பர்யந்தம் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக வேண்டியதென்றால், செய்யுள்ள யாம் என்று அழைக்கப்படும் நாட்களுக்கெல்லாம் தலைமை தாங்கும் புனிதஜிமாவுடைய தினத்திலே புனிதஜிமாவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வரையிலமா மசீதரை அண்டிக்காமுடைய இதயத்தோடு சமூக மக்களுக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைகளிலும் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலிக்கும் வேக வல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு அவனை அஞ்சி பயந்து தக்வா செய்து வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையை பிறப்பித்துக் கொள்கின்றேன். நாம் எல்லாம் புனிதமாக ஒரு மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம். இந்த மார்க்கம் சத்தியமானது, நிலையானது, கயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் இந்த மார்க்கத்திற்கு என்றென்றும் உயர்வுதான் இருக்கின்றது என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணித்தரமாக இவ்வுலக வாழ்க்கையிலே அவர்கள் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை நமக்கெல்லாம் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். எனவே நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த சத்தியமான மார்க்கம் இது எப்படிப்பட்ட மார்க்கம் என்றால், நிவாமுன் ஷாமில் யஷ்மலு ஜமீஅ ஜவானிபில் ஹயா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் உள்ளடக்கியதாக, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் எந்த பகுதிகளாக இருந்தாலும், இபாதத்தாக இருக்கலாம், மாமலாத்தாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், மாசராத் என்ற குடும்ப வாழ்வாக இருக்கலாம், அஹ்லாக் என்ற பண்பாடாக இருக்கலாம், எவ்வாறாக இருந்தாலும் மனிதனுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் உள்ளடக்கியதாக இந்த இஸ்லாத்துடைய விளிம்பியங்கள், இந்த இஸ்லாத்துடைய போதனைகள், அறிவுரைகள், அஹ்காம்கள், சட்டத்திட்டங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. கனியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய எல்லையார்களே, சட்டத்தை அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்திலே எல்லா காலங்களுக்கும் எல்லா நேரங்களுக்கும் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கும் ஏதுவாகத்தான் இந்த இஸ்லாத்துடைய போதனைகள், அறிவுரைகள், இந்த இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்கள் அமைய பெற்றிருக்கின்றன. இது நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த புனிதமான சத்தியமான தீனுல் இஸ்லாத்துக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய மிகப்பெரும் சிறப்பம்சமாக இருக்கிறது. இந்த வகையிலே இஸ்லாம் நமது அவருடைய வாழ்நாளில் நமக்கு தேவையான எல்லா விடயங்களையும் விவகாரங்களையும் அச்சுட்டாக மிக துல்லியமாக நமக்கு தெளிவாக எடுத்துரைத்து நாம் பார்க்கின்றோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வகையிலேதான் இஸ்லாம் எவ்வாறு நம்முடைய புறச்சுத்தத்தை வலியுறுத்துகிறதோ, நாம் அணியக்கூடிய ஆடை, நம்முடைய உடல் எவ்வாறு சுத்தப்படுத்தப்பட வேண்டுமோ, இதே போன்று இஸ்லாம் அகச்சுத்தம் என்று சொல்லக்கூடிய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா சூரா முத்தஸ்ஸிரிலே நீங்கள் அணியக்கூடிய ஆடைகளை சுத்தம் செய்யுங்கள் என்று கூறிய அல்லாஹு தஆலா நம்முடைய ஆடைகளை சுத்தம் செய்வதை எதிர்பார்க்கிறார். நாம் நிறைவேற்றக்கூடிய கடமைகளில் மிக பிரதானமான கடமை தொழுகையாக இருக்கிறது. இந்த தொழுகைக்கு நிபந்தனையாக உடை சுத்தம், உடல் சுத்தம் நிபந்தனையாக இருக்கிறது. கனியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய அல்லாஹ்களே, எனவேதான் இஸ்லாம் எவ்வாறு ஒரு மனிதனுடைய ஆடையின் சுத்தத்தை, ஒரு மனிதனுடைய உடலின் சுத்தத்தை வலியுறுத்துகின்றதோ, அதே போன்று ஒரு மனிதனுடைய உளப்பரிசுத்தத்தை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. எனவேதான் இந்த மனிதனுடைய உள்ளத்தோடு தொடர்பட்ட ஏராளமான நோய்கள் சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றன. பல நூற்றுக்கணக்கான நோய்கள் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பாதிக்கின்றன, ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்றன. அவ்வாறான நோய்களில் மிக முக்கியமான ஒரு மனிதனுடைய ஈமானுக்கு உலை நிற்கின்ற, ஒரு மனிதன் தன்னுடைய அன்றாட அமலை அவன் செய்யக்கூடிய மிக கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு செய்யக்கூடிய அவனுடைய அன்றாட அமல்களை எல்லாம் சுட்டரிக்கக்கூடிய மிக மோசமான ஒரு பாரதூரமான சைத்தானுடைய சிரமத்தை கொண்ட ஒரு மாபெரும் நோய்தான் ஹசத் என்று சொல்லக்கூடிய பொறாமையாக இருக்கிறது. கனியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சைத்தானுடைய தன்மை பொறாமை என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. வானத்திலே முதன் முதலாக செய்யப்பட்ட பாவம் பொறாமை, பூமியிலே முதன் முதலாக இடம்பெற்ற பாவம் பொறாமை, முதன் முதலாக இந்த பூமியிலே இடம்பெற்ற கொலைக்கு அடிப்படை காரணமாக அமைந்தது பொறாமை. எனவே கணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே தெளிவாக பேசுகிறான், அவர்கள் பொறாமைப்படுகிறார்களா, மனிதர்களை பார்த்து பொறாமைப்படுகின்றார்களா, அல்லாஹு தஆலா தன்னுடைய அருளால் கொடுத்தவைகளை பார்த்து அவர்கள் பொறாமைப்படுகின்றார்களா என்று அல்லாஹு தஆலா அந்த யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய பொறாமையை பார்த்து அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்கின்றார். இவர்கள் யாரை பார்த்து பொறாமைப்பட்டார்கள்? அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா ரிசாலத் என்ற தூதுத்துவத்தை கொடுத்து அனுப்பியதன் காரணமாக, இந்த ரிசாலத் என்ற தூதுத்துவத்தை கொடுத்த ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி யூதர்கள் கிறிஸ்தவர்கள் பொறாமைப்பட்டார்கள். அதை அல் குர்ஆன் தெளிவாக நமக்கு அறிவிப்பதை நாம் பார்க்கிறோம். கனியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவேதான் பொறாமையை பொறுத்த மட்டிலே ஒரு மனிதனுடைய உள்ளத்தோடு தொடர்புபட்ட ஒரு நோயாக இருக்கிறது, மிக அபாயமான ஒரு நோயாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி, இமாம் நஸாயி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய சுனனிலே பதிவு செய்திருக்கிறார்கள், லா யஜ்தமியு ஃபி ஜௌஃபி அப்தின் அல் ஈமானு வல் ஹஸத், ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஈமானும் பொறாமையும் ஒன்று சேர மாட்டார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவேதான் எவ்வாறு தண்ணீரும் நெருப்பும் இரண்டையும் கிட்ட வைக்க முடியாதோ, அக்கம் பக்கத்தில் வைக்க முடியாதோ, இரண்டுடைய தன்மைகள் வெவ்வேறுபட்டதாக இருக்கின்றதோ, அதே போல பொறாமையும் ஈமானும் இரண்டையும் ஒன்று சேர்க்க முடியாததாக இருக்கிறது. எனவேதான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் பொறாமையும் ஈமானும் ஒன்று சேர மாட்டார் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கனியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, அதிகமான ஹதீஸ்களிலே இந்த பொறாமையை பற்றி அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக இந்த சமுதாயத்தை கண்டித்திருக்கிறார்கள், பொறாமை பட வேண்டாம் என்று இந்த சமுதாயத்தை விளக்கியிருக்கிறார்கள். புகாரி ஷரீஃபிலே ஹதீஸ் பதிவாகிறது, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், லா தஹாஸது, நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை பற்றிக் கொள்ள வேண்டாம். அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தீனுடைய துன்யாவுடைய எந்த ஞாபகங்களாக இருந்தாலும் பரவாயில்லை, பொறாமை என்பது உங்களில் ஒருவருக்கொருவர் வந்துவிடக் கூடாது, நீங்கள் ஒருவருக்கொருவர் கோமதாக பட்டுக் கொள்ள வேண்டாம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நீங்கள் ஒன்றுவிட்ட சகோதரர்களாக, சகோதர வாஞ்சியோடு நீங்கள் ஆகிவிடுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியும் புகாரி ஷரீஃபிலே நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. கனியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வாறாக பொறாமை சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்களில் மற்றொரு ஹதீஸ் தான், பொறாமை என்பது மிகப்பெரும் ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவங்களில் மிகப்பெரும் ஒரு பாவமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி கண்டிக்கும் போது சொன்னார்கள், பொறாமையை உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன், ஏனென்றால் பொறாமை ஒரு மனிதன் செய்யக்கூடிய அவனுடைய அமல்கள், அவனுடைய அமல்களுடைய செயலத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த கூலிகளை எல்லாம் அடியோடு அழிக்கக்கூடியது. எவ்வாறென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்கு ஓமான படித்தார்கள் என்றால், நாம் அடுப்பை மூட்டுகிறோம், அடுப்பிலே விறகை மூட்டி அதற்கு நெருப்பை கொடுக்கிறோம், இந்த நெருப்பு எவ்வாறு விறகை எரித்து அடியோடு சாம்பலாக்கி விடுகின்றதோ, அதே போன்று ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் அவ்வாறு சுத்தரிக்கக்கூடிய ஒரு பாவம் தான் பொறாமை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி காட்டினார்கள். கனியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவேதான் இந்த மனித சமுதாயத்தை உயர்த்திருக்கக்கூடிய, மனிதர்களுடைய உள்ளத்துக்கு ஆப்பு வைத்திருக்கக்கூடிய மிக பிரதானமான ஒரு நோய் பொறாமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பொறாமையிலே மனித சமூகத்தில் யாரும் விதிவிலக்கு கிடையாது. அல்லாஹு தஆலா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாத்திரத்தை தந்திருக்கிறான்.
சிலர்கள் ஆசிரியர்களாக, சிலர்கள் உலமாக்களாக, சிலர்கள் வைத்தியர்களாக, சிலர்கள் பொறியியலாளர்களாக, இவ்வாறு சிலர்கள் தொழிலாளிகள் முதலாளி என்று அல்லாஹு தஆலா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை உலகத்தில் தந்திருக்கிறான். யாராக இருந்தாலும் இந்த ஸ்டாரார்களில், இந்த பிரிவினர்களில் யாரும் விதிவிலக்கு இல்லாமல் அனைவர்களுடைய உள்ளங்களிலும், அனைத்து வகுப்பாளர்களுடைய உள்ளங்களிலும் பொறாமை என்ற நோய் குறித்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், உங்களுக்கு முன்னால் இந்த பூமியிலே வாழ்ந்து மறைந்த சமுதாயத்தருக்கு ஏற்பட்ட ஒரு கொடிய நோய் உங்களையும் ஆட்கொண்டிருக்கிறது, உங்களை அறியாமல் அந்த நோய் உங்களுடைய உள்ளங்களை ஆட்கொண்டிருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுதான் பொறாமையும் கோபம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, எனவேதான் இந்த பொறாமையை நாம் சொல்லுகின்றோமே. குர்ஆனும் சுன்னாவும் அதிகமான வசனங்களில், அதிகமான நபிமொழிகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை பற்றி விளக்கல் விடுத்திருக்கிறார்களே. இவ்வாறான பொறாமையுடைய வரை விளக்கணம் என்ன? பொறாமைக்கு வரை விளக்கணம் கூடக்கூடிய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், யாரை பார்த்து பொறாமைப்படுகின்றோமோ அவனுக்கு இந்த அல்லாஹு தஆலா அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த நியமத்தை அருட்கொடைகளை பறிக்க வேண்டும், எனக்கு அந்த நியம அருட்கொடையை கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, அவனிடம் இருந்து அல்லாஹு தஆலா அதை பிடுங்கி எடுக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் ஆதரவு வைப்பதுதான் பொறாமை என்பதை உலமாக்கள், அறிஞர் பெருமக்கள் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறார்கள். எனவேதான் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அறிவு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு துன்யாவுடைய அடிப்படையில், உலகத்துடைய அடிப்படையில் பட்டத்தை கொடுக்கலாம், பதவியை கொடுக்கலாம், ஒரு மனிதனுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கலாம், செல்வத்தை கொடுக்கலாம், அறிவை கொடுக்கலாம். அதே போல தீனுடைய அடிப்படையில் அல்லாஹு தஆலா அவன் விரும்பக்கூடிய தீனுடைய நியமத்தை கொடுக்கலாம். எவ்வாறாக இருந்தாலும் இந்த நியமத்தை, இந்த அருட்கொடைகளை அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த அருட்பாக்கியங்களை கொண்டு, எக்காரணம் கொண்டும் இரண்டாவது மனிதனை பொறாமை கொள்ளக்கூடாது. பொறாமைக்கு சரியத்திலே அனுமதியே கிடையாது. கனியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய எல்லையார்களே, ஏன் மனிதன் பொறாமை படுகிறான் என்பதை நாம் அவர்களும் சிந்திக்க வேண்டும். பொறாமையை மனிதனுடைய உள்ளத்திலே வருவதற்கு அடிப்படை காரணம் கோபம். ஒரு மனிதனை பற்றிய கோபம் இரண்டாவது மனிதனுடைய உள்ளத்திலே வந்துவிட்டால் அவன் எப்போது இவனுக்கு தரவிருக்க முடியும், இவனை எவ்வாறு தரவிருக்கலாம், இவனுக்கு ஆப்பு வைக்கலாம், இவனுக்கு பழிவாங்கலாம், இவன் இன்பமாக சுகமாக சுகபோகமாக அனுபவிக்கக்கூடிய அல்லாஹுடைய அற்புதங்களை எவ்வாறு அவனிடமிருந்து பிடுங்கலாம், அதற்கு எவ்வாறான வழிமுறைகளை கடைபிடிக்கலாம் என்று ஒரு மனிதனை சிந்திக்க வைக்கக்கூடியது கோபம். எனவே பொறாமைக்குரிய அடிப்படை காரணம் கோபமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த பொறாமையை படக்கூடிய மனிதர்களை பார்த்து கேட்கிறான், அவர்கள் அல்லாஹுடைய அருளை பங்கு வைக்க பார்க்கின்றார்களா? இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் அவர்களுடைய வாழ்வாதாரங்களை நாம் தான் சரியாக நேர்த்தியாக பங்கு வைத்திருக்கிறோம், அந்த பங்கிலே அவர்கள் பங்கு வைத்து வருகின்றார்களா என்று அல்லாஹு தஆலா பொறாமையை படக்கூடிய மனிதர்களை பார்த்து கேட்கிறான். கனியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லறியார்களே, எனவே எவன் பொறாமைப்படுகின்றானோ அவன் அல்லாஹுடைய சதா அவனுடைய ஏற்பாட்டுக்கு எதிராக அவன் போர்ப்பதற்கு சமமான ஒன்றுதான் பொறாமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்த பங்கு, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்த செல்வம், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்த அல்மு அறிவு, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்த ஆற்றல், பட்டம், பதவி, பொருளாதாரம், இதை அந்த மனிதன் பொருந்திக் கொள்ளாத காரணமாகத்தான் இரண்டாவது மனிதன் அதற்காக பொறாமைப்படுகிறான். எனவே பொறாமை என்பது அல்லாஹ்வுடைய கலாவுக்கு எதிராக ஒரு மனிதன் போர்ப்பதற்கு சமமான நிகழான ஒரு பாவம் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. கனியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்றுதான் பொறாமைக்குரிய காரணங்கள் ஒன்றாக நம்முடைய குழந்தைகளை நல்ல விடயங்களிலே அவர்களை தர்பியா செய்யாமல் இருப்பதும் பொறாமை குணம் அந்த சிலாடுகளுடைய உள்ளத்தில் வருவதற்கு காரணமாக அமைகின்றது என்பதை நாம் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கிறது. பிறர்களை நேசிக்கக்கூடிய தன்மை, பிறர்களுக்கு உதவி உபகாரம், அவர்களுக்கு கஷ்டமான சந்தர்ப்பங்களில் சூழ்நிலைகளில் அவர்களுக்கு உதவியாக ஒத்தாசையாக உபகாரமாக நடந்து கொள்ளக்கூடிய இந்த வழிமுறைகளை நம்முடைய பாத்திரையிலே வளர்ந்து வரக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு நாம் பயிற்சிக்காமல் இருப்பதும் ஒரு பொறாமை சமுதாயத்திலே வளர்வதற்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது. அதே போன்றுதான் நம்முடைய நாம் பெற்றெடுத்த நம்முடைய குழந்தைகள், குழந்தை செல்வங்கள், இவர்களுக்கு மத்தியில் சமத்துவத்தை பேணாமல் இருப்பதும் அவர்களுக்கு மத்தியிலே பொறாமை குணம் உருவாவதற்கு, குழந்தைகளுக்கு மத்தியிலே பொறாமை உருவாவதற்கு காரணமாக அமைகின்றது. ஒரு வகுப்பிலே ஆசிரியர் இருக்கிறார், பல மாணவர்கள் இருக்கின்றார்கள். இந்த மாணவர்களுக்கு மத்தியிலே பொறாமை ஏற்படுவதற்கு அடிப்படை காரணமாக அந்த ஆசிரியர் அந்த மாணவர்களுக்கு மத்தியிலே சமத்துவத்தை பேணாமல் விடுவாராக இருந்தால் அந்த மாணவர்களுக்கு மத்தியிலே ஹசத் என்ற பொறாமை உருவாக ஆரம்பிக்கும். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அவர் தலைவராக இருந்து ஒரு ஊரையோ நகரத்தையோ ஆளுமை செய்கின்றார், ஆட்சி செய்கின்றார். அவருக்கு கீழால் பல உறுப்பினர்கள் அந்த நிர்வாகத்திலே இருக்கின்றார்கள். அந்த தலைவராக பொறுப்பு கொடுக்கப்பட்டவர், அந்த அமானத்தை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹு தஆலா கொடுத்த பொறுப்பை நிறைவேற்ற அந்த பொறுப்புக்காக அவர் நியமனம் செய்யப்பட்டவர். அவருக்கு கீழால் இருக்கக்கூடிய சக ஊழியர்களோடு சேர்ந்து அந்த பொறுப்பை முறையாக நிறைவேற்றுவது, அந்த சக ஊழியர்களுடைய விடயத்திலே ஏற்றத்தாழ்வாக நடப்பாளர்களாக இருந்தால் கண்ணியமான சகோதரர்களை அல்லாஹ்வின் எல்லையார்களே அந்த நிர்வாகத்திலே சீர்குலைவுகள் ஏற்பட காரணமாக அமையும். எனவேதான் குழந்தைகளுக்கு மத்தியிலாக இருக்கலாம், மாணவர்களுக்கு மத்தியில் ஒரு நிர்வாகத்தை நிலைநாட்டக்கூடியவர்கள், அந்த நிர்வாகத்திலே அங்கம் வகிக்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலே பொறுப்புதாரிகள் சமத்துவமாக நடக்கவில்லை என்று சொன்னால் அங்கும் சீர்குலைவுகள் பொறாமையினால் ஏற்பட ஆரம்பிக்கும். கண்ணியமான சகோதரர்களை அல்லாஹ்வின் எல்லையார்களே குழந்தைகளுக்கு மத்தியில் சமத்துவம் பேணப்படுவது புகாரி ஷரீப் நமக்கு தெளிவாக சொல்லித்தரக்கூடிய பாடம் இதுவாக இருக்கிறது. நொமான் இப்னு பஷீர் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு நொமான் ரலி அல்லாஹு அவர்களை அவருடைய தந்தை பஷீர் ரலி அல்லாஹு கூட்டி வருகிறார்கள். வந்து சொல்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய மகன் நொமானுக்கு நான் ஒரு அருமையை அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறேன், இதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அனைத்து குழந்தை செல்வங்களுக்கும் இவருக்கு கொடுத்ததை போன்று சமத்துவமாக ஒவ்வொரு அடிமைகளை தலா ஒவ்வொரு மகனுக்கும் நீங்கள் கொடுத்திருக்கின்றீரா என்று அல்லாஹுடைய சூரன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்ட போது அவர்கள் சொன்னார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ். அந்த சந்தர்ப்பத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் கொடுத்த உங்களுடைய மகனுக்கு கொடுத்த அந்த அடிமையை திருப்பி வாபஸ் பெறுங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதிலிருந்து நாம் சில விடயங்களை படிப்படியாக பெற வேண்டிய கடமை இருக்கிறது. உலகத்திலே தாய் தந்தையர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய சொத்துக்கள் அந்த குழந்தைகளுக்கு பங்கு வைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அவைகள் சமத்துவமாக பங்கு வைக்கப்படுகிறது. மரணித்த பின்னர் தான் இஸ்லாம் கூறக்கூடிய அந்த பாக பிரிவினை அடிப்படையாக வைத்து அவைகள் பங்கு வைக்கப்படும் என்பதை நாம் தெளிவாக இந்த சம்பவத்தினூடாக விளங்கிச் செல்லுவது. எனவே கண்ணியமான சகோதரர்களை அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வே ஏன் இதை சொல்ல வருகின்றேன் சொன்னால், குழந்தைகளுக்கு மத்தியில் சமத்துவம் பேணப்பட வேண்டும். சமத்துவம் பேணப்படாவிட்டால் அல்லாஹ்வுடைய அந்த பெற்றோர்கள் நாளைய கயாமத்துடைய நாளையிலே அவர்களுடைய பொறுப்பை சரியாக நிறைவேற்றவில்லை என்ற குற்றத்துக்காக வேண்டி அல்லாஹுக்கு முன்னால் விசாரணை செய்யப்பட்டு குற்றவாண்டு கூறியே அவர்கள் அழைக்கப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸிலே சொன்னார்கள், புகாரி ஷரீஃபிலே பதிவாகிறது, இத்தகுல்லாஹ் வஅதுலு ஃபீ அவ்லாதிக்கும், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சு பயந்து வாழ்ந்து கொள்ளுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய விடயத்திலே நீங்கள் நீளமாக நடந்து கொள்ளுங்கள், யாருக்கும் அநீதியை செய்ய வேண்டாம். எனவே அல்லாஹ்வுடைய எல்லையார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, குழந்தைகளுக்கு மத்தியில் சமத்துவம் பேணப்பட வேண்டும். இல்லை என்றால் நாம் பெற்றெடுத்த ஒரு சூழலில் இருந்து பிறந்து வளர்ந்த அந்த பிள்ளைகளுக்கு மத்தியிலே பொறாமை என்ற அமல்களை சுத்தரிக்கக்கூடிய அந்த பாவம் அவர்களுடைய உள்ளத்திலே வேறுவதற்கு காரணமாக அமையும். அதற்கு காரணகர்த்தாக்களாக பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் ஒருபோதும் மாறிவிடக் கூடாது. இந்த பொறாமை என்ற கொடிய நோய் எங்கு ஆரம்பமானது? எங்கு ஆரம்பமானது? வானத்திலே ஆரம்பமாகிய பொறாமை. இதை ஆரம்பித்தவன் செய்தான் அல்லாஹு தஆலா நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு சஜிதா செய்யும் போது படித்த போது இந்த இப்லீஸ் லஅனத்துல்லாஹ் அலைஹி அவன் பொறாமையினால் பெருமையினால் சஜிதா செய்ய மறுத்தான். அங்கிருந்து பொறாமை ஆரம்பிக்கிறது. அந்த பொறாமையுடைய வெளிப்பாடு அல்லாஹினால் உண்ணுவதற்கும் புசிப்பதற்கும் தடுக்கப்பட்டிருந்த அந்த மரத்தை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருங்கி மீண்டும் புசிப்பதற்கான ஆசைகளை உண்டாக்கி அதை புசித்ததன் ஊடாக அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்து அந்த சுகபோக சுவர்க்க வாழ்க்கையிலிருந்து அல்லாஹு தஆலா அவர்களை உலகத்திற்கு இறக்கி வைத்த வரலாறு நாம் படிக்கின்றோமே. இந்த நிகழ்வுக்கு அடிப்படை காரணம் இப்லீஸுடைய சைத்தானுடைய பொறாமை. இந்த பொறாமை உணர்வினால் தான் செய்யுள்ள ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அங்கே சூழ்ச்சி செய்யப்பட்டு அல்லாஹினால் தடுக்கப்பட்ட அந்த மரத்தில் அவர்கள் புசித்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அல்லதியார்களே, இதனால நான் ஹாபிஸ் இப்னு கய்யிம் அல்-ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், யாரெல்லாம் ஹஸத் என்ற இந்த பொறாமையுடைய குணத்தை பொறாமையுடைய நோயை தம்முடைய உள்ளத்திலே சுமந்திருக்கிறார்களோ இவர்கள் சைத்தானுக்கு ஒப்பானவர்கள். ஏனென்றால் சைத்தான் செய்த வேலை இவர்கள் செய்கின்றார்கள். எனவே சைத்தானுக்கு ஒப்பானவர்கள் தான் பொறாமைக்காரர்கள். அந்த வழித்தோன்றலிலே தான் இரண்டாவது பொறாமை பூமியில் நடக்கிறது. பூமி உலகத்திலே நடந்த முதலாவது பொறாமை நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குழந்தைகளுக்கு மத்தியிலே ஏற்பட்டது. அந்த பொறாமை உணர்வினால் தான்
உலகத்திலே முதலாவது கொலை கூட அறிமுகம் செய்யப்பட்டது என்பதை அறிவிக்கலே நாம் காண்கின்றோம். ஆதம் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இரண்டு குழந்தைகள் ஹாபீல் ஹாபீல் என்ற இரண்டு குழந்தைகள் இரண்டு பேரும் அல்லாஹுக்காக வேண்டிய குர்பானி செய்கின்றார்கள். இரண்டு பேருடைய குர்பானிகள் ஒருவருடைய குர்பானி அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டார். அல்லாஹு தஆலா தெளிவாக அந்த அத்தியாயத்தை சொல்கின்றான், إذ قربا قربانا فتقبل من أحدهما ولم يتقبل من الآخر. ஒருவருடைய குர்பானை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டான், மற்றவருடைய குர்பானை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்காக வேண்டிய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படாத ஹாபீல் சொன்னான், நான் நிச்சயமாக உன்னை கொல்லுவேன் என்று சொன்னான். அந்த பொறாமையுடைய உணர்வு, அந்த பொறாமையை உணர்வு, அல்லாஹு தஆலா என்னுடைய அமலை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் செய்த குர்பானை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஹாபீலுடைய குர்பானை ஏற்றுக்கொண்டானே என்ற பொறாமையுடைய உணர்வினால் அந்த ஹாபீல் ஹாபீலை கொண்டான். பொறாமை கொலைக்கு காரணமாக அமைகின்றது. கனியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வாறு சரித்திரங்களை அழித்துக் கொண்டே போகலாம். புராணிய சரித்திரங்கள் தெளிவான சான்றாக இருக்கிறது. நபியுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது அவருடைய தந்தை யாகூப் அலைஹிஸ்ஸலாம் வைத்திருந்த அதீத அன்பு, அவர்களுடைய ஏனைய சகோதரர்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது காழ்ப்புணர்வும் பொறாமையும் கொண்டு அவர்களை தன்னுடைய தந்தையுடைய கண்ட்ரோலில் இருந்து கட்டுப்பாட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு பாதலை இந்த கிணற்றிலே தள்ளியதற்கான அடிப்படை காரணமும் பொறாமை என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. கனியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய எல்லையார்களே, இதே போன்றுதான் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் பொறாமைப்பட்டார்கள். அவர்கள் ஈமான் கொண்ட முமீன்களை பார்த்து பொறாமைப்பட்டார்கள். அவர்கள் பட்ட பொறாமை என்னவென்றால், சத்தியமான மார்க்கம் இஸ்லாம் தான் என்று அவர்களுக்கு தெளிவாக ஆங்கியதன் பின்னாலும் முமீன்களை பார்த்து பட்ட பொறாமை என்ன தெரியுமா, இவர்கள் ஈமான் கொண்டதன் பிற்பாடு இவர்கள் மீண்டும் காபிராக வரமாட்டார்களா என்று அவர்களுடைய பொறாமையுடைய உணர்வு காழ்ப்புணர்வு முமீன்கள் மீண்டும் குஃப்ருக்கு வர வேண்டும் என்று ஆதரவு வைத்தார்கள். அது மாத்திரமல்ல, குறைசி காபிர்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட பொறாமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா ரிசாலத் என்ற தூதுத்துவத்தை கொடுத்து கண்ணியப்படுத்தியதன் போது அந்த குறைசி காபிர்களுக்கு ஏற்பட்ட பொறாமை குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. வகாலு லௌலா நுஸ்ல ஹாதல் குர்ஆன் அலா ரஜுலின் மினல் கரியதைன் அஸீம், மக்கா தாயிப் போன்ற இரண்டு பிரதான நகரங்களில் இருக்கக்கூடிய கண்ணியமானவர்களுக்கு தலைவர்களுக்கு இந்த குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டிருக்கலாமே, ஏன் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கி வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற காழ்ப்புணர்வினால் அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். பொறாமை, பொறாமையுடைய வழிபாடு, நாம் எதையோ பேசுகின்றது, கைகள் எதையோ செய்கின்றன, உள்ளங்கள் தவறான உணர்வுகளை சிந்திக்கின்றன, அவர்களை எவ்வாறு வீழ்த்தலாம், அவர்களை அடிமடிய வைக்கலாம் என்று உள்ளத்தால் சிந்திக்கக்கூடிய திட்டம் திருத்தக்கூடிய அளவுக்கு பொறாமை மனிதர்களை ஆட்கொண்டிருக்கிறது. கனியமான சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய எல்லையார்களே, இன்று சமுதாயத்திலே பொறாமை சர்வசாதாரணமாக அடங்கியிருக்கிறது. சமுதாயத்தில் எந்த மட்டத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பொறாமையுடைய உணர்வினால் அவர்கள் எதையோ சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள். வியாபாரிகளுக்கு மத்தியிலே பொறாமை, வியாபாரத்திலே பொறாமை. கனியமானவர்களே, ஒன்றை மாத்திரம்தான் சிந்திக்க வேண்டும், சிந்தனையிலே ஆணித்தனமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நான் மாத்திரம்தான் அந்த ஊரிலே அந்த வியாபாரத்தை செய்தாலும் அல்லாஹ் எனக்கு அளந்த அளவுதான் எனக்கு கிடைக்கும். என்னை போன்ற வியாபாரிகள், என்னை போன்ற கடையை 10 பேர் வைத்திருந்தாலும் அல்லாஹ் எனக்கு அளந்ததுதான் கிடைக்கும். இன்று பொறாமையுடைய உணர்வு எவ்வாறு மாறிவிட்டது. வியாபாரத்தில் பொருட்செல்வாங்கல் ஏற்பட்ட பொறாமை, ஒரு வியாபாரி அவன் சமுதாயத்திலே முன்னறி வருகின்றான் என்றால் அவனுடைய வியாபாரத்தை கட்டி பணிக்குவதற்காக வேண்டி எவ்வாறான நடைமுறைகளை கைங்கரியங்களை செய்யலாமோ அவ்வாறான சூழ்ச்சிகளையெல்லாம் செய்வதற்கு இன்றைய சமுதாயம் முன்னெடுத்து வருகின்றது. கனியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய எல்லையார்களே, ஒரு வியாபாரி அவருடைய வியாபார தளத்திலே நன்றாக வியாபாரம் போய்கொண்டிருக்கிறது. பக்கத்து கரையிலே அருகாமையில் இருக்கக்கூடிய வியாபாரிக்கு அவருடைய வியாபாரத்தை பார்த்து தகித்துக் கொள்ள முடியவில்லை. இரண்டு பேருடைய வியாபாரம் ஒன்றாக இருக்கிறது. அதற்காக என்ன செய்ய விரும்புகிறான் என்றால், அவன் கூலிக்கு இருக்கக்கூடிய அந்த கரையை எவ்வளவு விலையை கொடுத்தாவது வாங்கி அவனை அந்த இடத்திலிருந்து எழுப்பி அவனை வியாபாரத்தை முற்றுமுழுதாக இல்லாமலாக்கி அவனை பங்களோ காரணமாக மாற வேண்டும், மாற்ற வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு, பொறாமையுடைய உணர்வோடு என்று சமுதாயம் இருக்கிறார்கள் என்றால், கண்ணியமானவர்களை, அல்லாஹ்வுடைய எல்லையார்களே, இதை எடுத்துக்காட்டாக வியாபார மட்டத்தை சொல்கின்றேன். இதே மாதிரி ஒவ்வொரு துறைகளையும் நாம் அலட்சி ஆராயலாம். எல்லா துறைகளிலும் பொறாமை இருக்கிறது. அவருடைய சமுதாயத்திலே நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று சமுதாயத்திலே சமூகத்திலே எந்த பரிசலத்தை சார்ந்த எந்த பொசிஷன்ல இருந்தாலும் அவர்களோடு தொடர்பட்டவர்களோடு பொறாமை இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய எல்லையார்களே, ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், பொறாமையினால் எதனையும் சாதிக்க முடியாது. ஒருவன் தன்னுடைய உள்ளத்திலே பிற சகோதரனை பற்றிய பொறாமையை மறைத்து வைத்திருக்க
இருக்கிறான் என்றால் அந்த பொறாமையினால் அவசியப்படுவது அவனை தவிர பொறாமைப்படக்கூடியவன் கிடையாது. பொறாமைப்படக்கூடியவனுடைய அடையாளங்கள் என்ன? அரசர்கள் அவைகளையும் தெளிவாக நமக்கு அடையாளப்படுத்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் என்னை பார்த்து பொறாமைப்படுகிறான், அல்லாஹ் எனக்கு தந்த அறிவை பார்த்து பொறாமைப்படுகிறான், ஆற்றலை பார்த்து பொறாமைப்படுகிறான், சொத்து செல்வங்களை பார்த்து பொறாமைப்படுகிறான், அந்தஸ்தை பட்டம் பதவிகளை பார்த்து பொறாமைப்படுகிறான் என்றால் பொறாமைப்படக்கூடியவனுக்கு இருக்கக்கூடிய அடையாளங்கள் என்ன? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகஜமாக நாம் பழகின்றோம். நம்மளோடு ஒன்றாக உட்கார்ந்து நம்மளோடு தீயறந்து நின்றார், தின்பண்ணங்களை உண்டு நின்றார், அவருடைய உள்ளத்திலே என்னை பற்றிய பொறாமை இருக்கின்றதா இல்லையா என்பதை மதிப்பதற்கு அடையாளம் காணுவதற்கு அறிஞர்கள் அதற்குரிய அடையாளத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்கிறார்கள், நீ ஒரு மனிதனை சந்திக்கிறாய், அந்த மனிதன் சந்திக்கப்படக்கூடிய மனிதன் பொறாமைக்காரனாக இருக்கிறான், உன்னோடு பொறாமைப்படக்கூடியவனாக இருக்கிறான் என்றால் அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொறாமையுடைய உணர்வை உனக்கு வெளிக்கொண்டு வருவது என்னவென்று சொன்னால், உன்னை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் எல்லாம் அவனுடைய முகத்திலே மாற்றம் ஏற்படும். ஒருவர் நம்மளோட பொறாமையாக இருக்கிறார் என்றால் நம்மை அவர் எங்கு பாதையிலே வீதியிலே எங்கு சார்ந்தாலும் அவருடைய முகத்திலே ஒருவகையான மாற்றம் ஏற்படும். இது அவர் நம்மோடு பொறாமை கொண்டிருக்கிறார் என்பதற்குரிய முதலாவது அடையாளம். அது மாத்திரமல்ல, நம்மை நேரடியாக சந்தித்தால் அவர் சலாம் சொல்ல மாட்டார், சலாத்தை மறைமுகமாக சத்தம் இல்லாமல் பட்டம் பராமல் விளங்கியும் விளங்காமல் சொல்லிக் கொண்டு போவார். பொறாமைக்காரன் இரண்டாவது அடையாளம், எதாச்சியாக நம்மை சந்திக்க நேரிட்டால் நம்மை முகம் கொடுத்து பேசாமல் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவரை பார்த்து முகம் கொடுத்து பேசுவார். மூன்றாவது அடையாளம், பாதையிலே நம்மை சந்திக்க நேரிட்டால் நம்மை ஏறெடுத்தும் பார்க்காமல் கண்டும் காணாதது போன்று புறக்கணித்து செல்வான். நான்காவது அடையாளம், அதுபோன்று நம்முடைய பேச்சுக்களை அவனால் தாங்கிக் கொள்ள முடியாமல் நம்முடைய பேச்சுக்கள் அவனுக்கு பாரமாக அமையும். ஐந்தாவது அடையாளம், ஆறாவதும் இறுதியுமான அடையாளம் தான் ஒருவரிடம் பொறாமை இருக்கிறது என்பதற்கான அடையாளம், நாம் ஏதாவது கருத்துக்களை சமூகத்திலே முன்வைக்கும் போது அந்த கருத்துக்களை கட்டி பணிப்பான். அது நம்மளோடு இருக்கக்கூடிய காழ்ப்புணர்வுகளின் காரணமாக, பொறாமையின் காரணமாக இவ்வாறான நிகழ்வுகள் ஏற்படும். இவ்வாறான ஆறு அடையாளங்களும் எவருடைய உள்ளத்தின் அறிமனையில் பொறாமை இருக்கின்றதோ அவருடைய அடையாளங்கள் என்பதாக ஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, எனவேதான் பொறாமை என்றால் என்ன, பொறாமை சம்பந்தமாக குர்ஆனும் சுன்னாவும் எவ்வாறான விளக்கங்களை நமக்கு சொல்லித் தருகிறது. இஸ்லாமிய ஷரியாவின் பார்வையின் கண்ணோட்டத்தில் பொறாமை கொள்வது கூடுமா கூடாதா என்பவற்றை எல்லாம் பார்த்து வருகிறோம். பொறாமைக்காரருடைய அடையாளங்களையும் பார்த்து வருகிறோம். இந்த பொறாமைக்காரருடைய கருவில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா? அதற்கான தீர்வையும் நம்முடைய உலமாக்கள் அறிஞர் பெருமக்கள் நமக்கும் தொகுத்து வருத்து தெளிவாக தந்திருக்கிறார்கள். ஆபிரி இப்னு கய்யிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் பொறாமைக்காரனுடைய கருவில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா? முதலாவது செய்ய வேண்டிய வேலை, மொத்தமாக பத்து விடயங்களை அவர்கள் மேற்கோள் காட்டி சொல்கின்றார்கள். பொறாமைக்காரனுடைய கருவில் இருந்து பாதுகாப்பு தேடுவதற்கு பத்து வழிமுறைகளை இப்னு கய்யிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறார்கள். அதிலே மிக பிரதானமானது பொறாமைக்காரனுடைய கருவில் இருந்து அல்லாஹ்விடம் நாம் பாதுகாப்பு தேடுவது. குர்ஆன் நமக்கு இதைத்தான் தெளிவாக சொல்லித் தருகிறது. அல்லாஹு தஆலா சூரா ஃபலக்கிலே குல் அஊது பிரப்பின் ஃபலக் என்று ஆரம்பித்து அந்த அத்தியாயத்திலே கடைசியிலே சொல்கின்றான், வமின் ஷர்ரி ஹாஸிதின் இதா ஹஸத். பொறாமைக்காரன் பொறாமைப்படக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவனுடைய பொறாமையின் கடலில் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபி என்று கூறுகிறார். அன்பர்களே, பெரியார்களே, முதலாவது வழிமுறை அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவது. யா அல்லாஹ், அடியார்களுடைய பொறாமையிலிருந்து அவர்களுடைய பொறாமையுடைய கருவியில் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன், அந்த கருவியிலிருந்து பாதுகாத்த வருவாயாக. இரண்டாவது தீர்வு, அல்லாஹுவை தக்வா செய்து அல்லாஹுவை அஞ்சி பயந்து அவருடைய கட்டளைகளை தம்முடைய வாழ்க்கையிலே எடுத்திருப்பது, அவரால் விளக்கப்பட்ட விளக்கங்களை முற்றுமுள்ளாக தவிர்த்து வாழ்வது. மூன்றாவது, நமக்கு யாரெல்லாம் விரோதிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் விரோதம் பாராட்டுகிறார்களோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ நம்மை எதிர்க்கிறார்களோ அவர்களுடைய விரோதத்திலே நாம் பொறுமை காட்பது. நான்காவது, அல்லாஹ்வுடன் நம்முடைய விடயங்கள் அனைத்தையும் பாரம் காட்டுவது. அல்லாஹு தஆலா சூரா தலாத்திலே சொல்கின்றான், எவர்கள் தம்முடைய விடயங்களை என் முழு விவகாரங்களையும் அல்லாஹ்வுடன் பொறுப்பு சாட்டுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். அதே போன்றுதான் ஐந்தாவது, நம்மை பற்றி ஒருவர் பொறாமைப்படுகிறான் என்றால் யார் எம்மை பார்த்து பொறாமைப்படுகின்றானோ அவனுடைய சிந்தனையை அவனுடைய உணர்வுகளை நம்முடைய உள்ளத்தில் இருந்து அறிவோடு அழித்து விட வேண்டும். அவனுடைய சிந்தனை கூட நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடாது.
ஆறாவது முற்றுமுதாக இஹ்லாஸோடு நம்முடைய அமல்களை அல்லாஹுக்காகவே வேண்டி முன்வைத்து நாம் அல்லாஹின் பக்கம் முற்றுமுதாக ஒதுங்குவது. ஏழாவது விஷயம்தான், அதிகமாக நாம் நம்மை மூலமாக இடம்பெற்ற பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹுடன் தௌபா செய்து மீள்வது. எட்டாவது விஷயம், அதிகமாக நாம் சதகாக்கள் தான தர்மங்கள் செய்வது. முடியுமான உபகாரங்கள் நம்முடைய நண்பர்கள் ஏழை எளியவர்கள் அனைவர்களுக்கும் முடியுமான உபகாரங்களை நாம் செய்வது. ஒன்பதாவது, யார் நம்மை பார்த்து பொறாமைப்படுகின்றானோ, நம்மளோடு வஞ்சகம் வைத்திருக்கிறானோ, பரிசீலிப்பதற்காக வேண்டி கள்ளத்தையும் கபடத்தையும் உள்ளத்திலே மறைத்து வைத்திருக்கிறானோ, அவனுக்கு பதிலை கொடுக்கும் மூலமாக நாம் அதிகமாக உபகாரம் செய்வது. நமக்கு அணியில் இழைக்கிறவர் இருந்தான், நம்மளோடு பொறாமை பாராட்டியிருந்தான், பொறாமை உணர்வோடு பழகிருந்தான், அவனுடைய கருவில் இருந்து பாதுகாப்பு கருவதற்கான ஒன்பதாவது வழிமுறை, நாம் அவனை அளவு கடந்து அவனுக்கு உபகாரம் செய்வது. கடைசியான உதயம்தான், நாம் நம்முடைய உதயங்கள் அனைத்தையும் அல்லாஹ்விடமே ஒப்படைத்து, யாரும் காரணங்களை உருவாக்கக்கூடியவனாக அல்லாஹ்வாக இருக்கிறானோ, அவனிடம் நம்முடைய விடயங்களை எல்லாம் பொறுப்பாக்கி உலகத்திலே வாழக்கூடிய முழு மனிதர்கள் ஒன்று சேர்ந்தாலும் அவர்களால் எனக்கு எந்த ஒரு அனுப்பிரமானவங்களும் அநீதி இழைக்க முடியாது என்ற அந்த ஈமானிய உணர்வோடு அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டுவது. இந்த பத்து வழிமுறைகளையும் பொறாமைக்காரனுடைய கடலில் இருந்து பாதுகாப்பதற்கான வழிமுறையாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவேதான் பொறாமை என்பது இஸ்லாமிய பார்வையில் தடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது, ஒரு பாவமாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஈமானும் பொறாமையும் ஒன்று சேர மாட்டாது, ஒரு மனிதனுடைய அமல்களை சுத்தரிக்கக்கூடிய பாவமாக இருக்கிறது. எனவேதான் இந்த கொடிய பாவத்திலிருந்து அல்லாஹு தஆலா நம்மையும் நம்முடைய பரம்பரையையும் பாதுகாக்க வேண்டும். எனவே வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய உள்ளத்தில் இருந்து பொறாமையுட உணர்வுகளை கலத்தி அருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார் உறவினருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பங்களில் உனக்கு உன்னை அஞ்சு பயந்து வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயா. இஸ்லாம் விரும்பக்கூடிய நல்ல குணாதிசயங்களை உள்ளத்திலே கொண்டு வாழக்கூடிய நல்ல முஸ்லீம்களாக எங்களை ஆக்கிருவாயா. இஸ்லாம் எந்த மோசமான பண்பாடுகளை, ஒழுக்கங்களை, மோசமான விடயங்களை எல்லாம் கவிழ்ந்து வாழும்படி நமக்கு வலியுறுத்துகின்றதோ, அவ்வாறான எல்லா விதமான பண்பாடுகளை விட்டும் ஒதுங்கி வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயா. முடிவுகளை சிறந்ததாக ஆக்கிருவாயாக. ஆமீன், ஆமீன்.